வெல்கம் டு தமிழ் பாட்காஸ்ட். வாரம் ஒரு ஆலயம் எபிசோடு 7. இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை சமேத முல்லைவரநாதர் திருக்கோயில் திருக்கருகாவூர். நேயர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த பணிவான நல்வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகா முல்லைவரநாதர் திருக்கோயில் திருக்கருகாவூர். திருக்கருகாவூர் அப்படின்னு சொன்னோடனே எங்கே இருக்கும் நினைக்க வேண்டாம். கும்பகோணத்திலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ரக்ஷரக்ஷ மகாதேவ பக்த அனுகிரக காரக பக்ஷி வாகன கோவிந்த சாவத்யாம் ரக்ஷ கர்ப்பிணி. வெட்டாற்றின் கரையில் உள்ளது இத்தலம். ரொம்ப அழகான கிராமம். பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம்தான். போகும்போதே உங்கள் இடப்புறம் வெட்டாறு உங்களோடையே வந்துக்கிட்டே இருக்கும், சல 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 சலன்ட்டு. வெட்டாறு வந்து காவேரியோட ஒரு கிளையாறு. 4 வீதிக்கு நடுவில் கோயில் அழகாக அமைந்துள்ளது. கிழக்கில் ராஜகோபுரம், தெற்கில் ஒரு நுழைவாயில். உள்ள நுழைஞ்ச உடனே தெற்கே நந்தவனம். ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. நீங்கள் வந்து குப்பை கூழலாம் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பண்டிகை காலம் தவிர அது நமக்கே என்னன்னு தெரியும். வெளிப்பிரகாரம் நந்தவனமாக பயன்படுகிறது. சுவாமி சந்நிதி எதிரேயே இருக்கு. அதை தவிர தென்கிழக்கே 63 மண்டபம், மடைப்பள்ளி. உள்ள போனீங்கன்னா விநாயகர், இரட்டை நந்தி, 2 பலிபீடம், 63 தட்சிணாமூர்த்தி, முருகர், கஜலக்ஷ்மி, தலமரம் முல்லை, ரதா வடிவலான சபா மண்டபம், அதில் நிறுத்துவ முனிவர் பூஜித்த லிங்கம், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இறைவன் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கிறார். புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது. அபிஷேகம் வந்து ஆவுடையாருக்கு தான். சுவாமி திருமேனியில் முல்லை கொடி படர்ந்த தழும்பு நமக்கு தெரியும். அந்த சந்நிதியிலேயே தலபுராணம் அழகாக வரைஞ்சிருக்காங்க. முல்லைவனநாதர் அப்படின்னு ஏன் பேர்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை தான். ஒரு காலத்தில் இந்த இடம்லாம் வந்து முல்லைக்காடாக இருந்திருக்கு. அப்போது அமுதம் மற்றும் ஐம்பெரும் பூதங்களால் ஒரு லிங்க திருமேனி உருவானது. அந்த லிங்கத்தை முல்லை கொடிகள் தழுவி படர்ந்திருந்தன. முல்லை கொடிகள் சுற்றிய தழும்பை இன்னும் அந்த லிங்கத்தில் நம்ம பார்க்கலாம். முல்லைவனத்தில் புச்சுருவில் சுயம்புவாக தோன்றியதனால் இறைவனுக்கு முல்லைவனநாதர் அப்படின்னு பேர். தமிழில் முல்லைவனநாதர், சம்ஸ்கிருதத்தில் மாதவி வனேஸ்வர் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இக்கோயிலில் அம்பிகைக்குத்தான் முக்கியத்துவம் அதிகம். அம்மன் மிகவும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு காட்சியளிக்கிறாள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுவீங்க. ஒரு 10 நிமிஷம் நின்று திரும்பி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு தோணும். அழகான வேலைப்பாடு அமைந்த மண்டபம். அங்கேயும் சாமி சன்னிதி போலவே தலபுராணம் ஓவியமாக அழகாக வரையப்பட்டுள்ளது. வெளிப்பக்கம் கௌதமர் பூஜித்த லிங்கம், அதுக்கு தனி சன்னதி. அது என்ன கௌதமர் பூஜித்த லிங்கம்னா, கௌதம முனிவர் ஒரு காலத்தில் ஆசிரமத்தை அமைச்சு இந்த இடத்துல இருந்திருக்கார். அப்போ அவரிடம் தஞ்சம் புகுந்த சில முனிவர்கள் சூழ்ச்சி காரணமாக பசுவதை பாவத்திற்கு ஆளானார். உடனே போயத்தினார் முனிவர் உரைப்படி, இங்கே தீர்த்தத்தில் நீராடி ஒரு லிங்கம் அமைத்து பூஜித்து தனது பாவத்தை போக்கினார். கௌதமர் பூஜித்த லிங்கம் தனி சந்நிதியாகவே இங்கு உள்ளது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, தட்சசாபத்தால ஒரு தடவை சந்திரன் இன்னலுற்று பங்குனி மாதம் பௌர்ணமியில் இங்கே சிவபூஜை செய்து நற்கதி பெற்றான். அதனால ஒவ்வொரு பங்குனி பௌர்ணமி நாளிலும் சந்திரன் ஒளி இறைவன் திருமேனியில் படுவதை காணலாம். இங்கே தீர்த்தங்கள் மிகவும் சிறப்பு. அது என்ன தீர்த்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பிரம்ம தீர்த்தம். ஏன் பிரம்ம தீர்த்தம்னா, பிரம்மர் வந்து காக்கிற தொழில் அவருக்கு. ஒரு தடவை அவருக்கு காக்கிற தொழில் மேல ரொம்ப ஆணவம். ஆஹா, நம்ம தான் வந்து எல்லாத்தையும் சேரும் அப்படின்னு ஒரு ஆணவம் வர ஒரு சாபத்திற்கு ஆளாகி தனது காக்கும் தொழில் கைகூடாமல் போச்சு. உடனே இந்த தலத்திற்கு வந்து ஒரு தீர்த்தத்தை நிறுவி நீராடி முல்லைவரநாதரை பூஜித்து வேண்டி திரும்பவும் காக்கும் தொழிலை பெற்றார். அவர் நிறுவிய இந்த தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர். அடுத்தது சத்தியகோப தீர்த்தம். சுவாமி கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் இடையே இருக்கு. இது என்ன சத்தியகோப தீர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை இருக்கு. குசத்துவசன் அப்படின்னு ஒரு மன்னன் வேட்டையாடி இருக்கார். அது எங்க அப்படின்னா, சத்திய முனிவருடைய ஆசிரமத்தில் போய் வேட்டையாடி இருக்கார். மன்னருக்கு பொழுதுபோக்கு வேட்டை தானே, முனிவருக்கு மகா கோபம். அதெல்லாம் வேட்டையாடாதானே, அதெல்லாம் மன்னன் கண்டுக்காம அவர் பாட்டுக்க வேட்டையாடி இருக்கார். ஆணவம், முனிவருக்கு உடனே கோபம் வந்து புலி உருவை பெற சவமிட்டார். அப்பதான் ஆணவம் நீங்கி முனிவரை வணங்கி வேண்டிட அவர் இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டு அப்படின்றது இருக்கார். அவனும் வேண்டியதால் புலி உருவில் இருந்த சுய உருவை பெற்றான். சத்திய முனிவர் போதனைப்படி இத்தீர்த்தம் அமைந்ததால் இத்தீர்த்தம் சத்தியகூப தீர்த்தம் அப்படின்னு பேர். இன்னொன்று, கோயில் முன்னால இருக்கிற ஒரு குளம், அது காமதேனுவால் உருவாக்கப்பட்டது, அதனால அது க்ஷீரக்குண்டம் அப்படின்னு பேர். சரி, கர்ப்ப ரக்ஷாம்பிகை தலபுராணத்திற்கு வருவோம். கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு சொல்றதை விட கருகாத்த நாயகி அப்படின்னு சொன்னாதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் வந்து கருகாத்த நாயகின்னு இந்த அம்மனுக்கு பேர் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை இருக்கு. ஒரு காலத்துல நிருத்வர் அப்படின்னு ஒரு முனிவர் வேதிகை என்ற தன் மனைவியுடன் இந்த இடத்துல ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார். ஒரு சமயம் வேதிகை கருவுற்றிருந்தார். அப்பா அவளை தனியா ஆசிரமத்துல விட்டுட்டு இவர் போயிருக்கார். அந்த சமயம் பார்த்து ஊத்வபாத முனிவர் பசி மயக்கம் களைப்புல வந்து பசிக்கு உணவு கேட்டிருக்கார். கருவுற்றிருந்ததால உடல் தளர்ச்சியால் வேதிகையால் எழுந்து வந்து அன்னமிட முடியவில்லை. ஆனா இதெல்லாம் தெரியாத அந்த ஊத்வபாத முனிவர் பயங்கர கோபம், உடனே ராட்சியசு என்ற நோயினால வருந்துமாறு சாபமிட்டு போயிட்டார். இந்த சாபம் வேதிகையின் வயிற்று கருவிற்கு ஊனம் வர அவள் இத்தலத்தில் உள்ள அம்பிகையை வேண்டி துதித்தாள். அம்பிகை உடனே ரட்சித்தாள். இதனால் வயிற்றுக்கரு காக்க குழந்தை உருக்கொண்டது. அம்பிகையின் கட்டளைப்படி காமதேனுவே பாலை சுரந்தும் அழித்தது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த நிருத்துவர் ரொம்ப மகிழ்ச்சியுற்று, வேதிகைக்கு மட்டுமல்ல இங்கு வசிக்கிறவங்களுக்கும் சரி இத்தலத்திற்கு வந்து வேண்டுபவர்களுக்கும் சரி அருளுமாறு அம்பிகையை வேண்ட, அவளும் இத்தலத்திற்கு வந்து வேண்டும், பெண்களுக்கு எந்த கர்ப்ப காலத்திலும் இன்னல்கள் வராமல் பாதுகாக்க காசி வழங்குகிறாள். குழந்தை பேறு இல்லாதவர்கள், குழந்தை பாத்தியம் பெற திருமணம் கூடி வராத பெண்கள் திருமணம் கைகூடவும் அன்னை கருகாத்த நாயகியை வேண்டி நெய்யினால் அம்மன் பாதத்தில் மந்திரிக்கப்பட்ட நெய்யினை 48 நாட்கள் உண்டு வந்தால் குழந்தை பேறு கெட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் கருவுற்ற பெண்கள் இத்தலத்திற்கு இறைவி கருகாத்த நாயகியை வேண்டி விளக்கெண்ணை மந்திரித்து வயிற்றில் தடவினால் கரு காக்கப்படுவதும் உண்மை. கர்ப்ப ரக்ஷாம்பிகை சந்நிதியில் வியாழக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வந்தால் வம்சதோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். கர்ப்பத்தை ரட்சிக்கும் அம்பிகை கருவை காத்த நாயகியாக இத்தலத்தில் மிகவும் சிறப்பாக வழிபாடு ஆற்றப்படுகிறாள். அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடல் பெற்ற தலம் இது. திருநாவுக்கரசர் சொல்மாலை சுட்டி சென்ற தலம் இது. சேக்கிழார் பெரிய புராணத்தில் இடம்பெற்ற தலம் இது. ராமலிங்க அடிகளாரின் வெண்பாவில் பாடப்பட்ட தலம் இது. இதை விட இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னா, இத்தலம் பஞ்சவாரணைய தலத்தில் முதன்மையாக கருதப்படுகிறது. அது என்ன பஞ்சவாரணைய தலம்னா, 5 தலங்கள் ஒரே நாள்ல எப்படி பார்க்கணும் அப்படின்றாங்க. அதாவது முல்லைவனம், நம்ம பார்த்த முல்லைவனம் திருக்கருகாவூர்ல இருக்கு, அதை வந்து விடியற்காலையில் தரிசிக்கணும். பாதிரிவனம் அவளிவநல்லூர்ல இருக்கு, அதை காலையில் தரிசிக்கணும். வன்னிவனம் அரித்வார மங்கலத்துல இருக்கு, அது மத்தியானம் உச்சிகாலத்துல தரிசிக்கணும். பூளைவனம் ஆலங்குடி, அது சாயங்காலம் தரிசிக்கணும். வில்வவனம் திருக்கொழம்புத்தூர்ல இருக்கு, அதை அர்த்த ஜாமத்துல தரிசிக்கணும். இந்த 5 தலைமும் நேருக்கு நேராகவே அமைந்திருக்கு. இதுல முதன்மையா விளங்குறது முல்லைவனம் திருக்கருகாவூர் விடியற்காலையில் தரிசிக்கணும். இவ்வளவு சிறப்புற்ற தலத்திற்கு எப்படி போகணும் அப்படின்னா, கும்பகோணம் மேலட்டூர் வழியா தஞ்சாவூர் சாலையிலேருந்து போகலாம். இல்லை அப்படின்னா தஞ்சை கும்பகோணம் சாலையில் பாபநாசம் வந்து அங்கிருந்து தெற்காக சாலியமங்கலம் செல்லும் சாலையில் வந்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த தலம். தஞ்சை கும்பகோணம்லேருந்து நிறைய பேருந்துகள் திருக்கருகாவூருக்கு இயக்கப்படுகின்றன. அதனால இந்த அம்மனை தரிசிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த கோயிலில் பண்டிகைகள் அந்தந்த தினத்தில் நிறைவுடன் நடைபெறுகின்றன. சுவாமிக்கு வைகாசி விசாக பிரம்மோற்சவம், அம்பிகைக்கு ஆடிபூரம் நவராத்திரி உற்சவங்கள், நடராஜருக்கு 6 அபிஷேகங்கள், அன்னாபிஷேகம், கந்தர் சஷ்டி, கார்த்திகை சோமவார நாட்கள் மகா சிவராத்திரி பிரதோஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. இன்னொரு தகவல், கும்பாபிஷேகம் 2021/29/4 தான் நடைபெற்றது. முல்லைக்குடி சுற்றிய நிலையில் இந்த ஈசன் கிபி 7 நூற்றாண்டில் குகுடி கோயில் அமைப்பில் இருந்தார். பின்பு கருவறை பல்லவர்களாலும் அதையொட்டி பெருங்கோயில் சோழர்களாலும் எழுப்பப்பட்டதாக ஒரு தகவல். காலை 5:30 அர்த்த ஜாமம் 8:30 வரை அம்பிகை நமக்கு கோயிலில் காட்சியளிக்க காத்து கொண்டிருக்கிறாள். செம்மேனி நாதனாகிய முல்லைவனநாதர் கங்கையாகவும் கருகாத்தநாயகி யமுனையாகவும் இரு ஆலயங்களுக்கு இடையில் குமார பரமேஸ்வரனாகிய சுப்பிரமணியர் சரஸ்வதியாகவும் விளங்கி திருமேனி சங்கமத்தை ஒத்து சோமஸ்கந்த சொரூபமாய் விளங்குகிறார்கள். அதனால மூவரையும் சேர்த்து மும்முறை வலம் வந்தால் திருமேனி சங்கமத்தில் நீராடிய புண்ணியமும் காசியில் வழிபட்ட புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். இத்துடன் இந்த பாட்காஸ்ட் நிறைவடைகிறது. வாரம் ஒரு ஆலயத்தில் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலயத்துடன் சந்திப்போம்.